திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அருகர் மகாதேவா, சித் சபே சா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் கண்டேன் கமல் தரு கொன்றையினடி, கண்டேன் கரியுரியான் தன் கழல் இணை, கண்டேன் கமல மலருறைவானடி, கண்டேன் கழலதன் அன்பினுள்யானே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை எனது மனம் மொழி மேகளால் பணிந்து போற்றிக்கொண்டு, கைலாயத்து ஒரு சித்தரான திருமூல தேவநாயனாரின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு, இந்த எழில் ஞான பூஜையை திறம்பட செய்து கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம், இப்ப நாம வழிபாடு செய்கின்றோம், நாம எவ்வளவு வழிபாடு செஞ்சிருக்கோம், அதுக்கு என்ன பலன், இது எப்படி நமக்கு தெரியுமா, யாருக்கு தெரியும், யார் சொல்ல முடியும் நீங்க எல்லாம் சரியா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு யார் சொல்ல முடியும்னு பார்த்தா சுவாமி தான் சொல்ல முடியும். அவரை வணங்குறதுக்கும் அவர் அருள் வேணும், அவரை பாக்குறதுக்கு அவர் அருள் வேணும், அவர் என்ன நிறத்துல இருப்பாரு, என்ன வடிவத்துல இருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு அவர் அருள் வேணுங்கிற மாதிரி இதுவும் அவரால் தான் நிகழும். ஈசன் அறியும் இராப்பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை, தேசுற்றறிந்து செயலற்றிருந்திடில் ஈசன் வந்து எம்மிடை ஈண்டி நின்றானே அப்படின்ட்டு. அதாவது அல்லும் பகலும் அனவரதமும் சொல்லுவாங்க, எப்போதும் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், மறக்கவே கூடாது. இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் அப்படின்னு நாவுக்கரசு பெருந்தகை சொல்றார். மற்றொரு பாடல்ல சொல்லும் போது எல்லியும் பகலும் இசைவானவர் சொல்லிடீர்னும் துயரங்கள் தீரவே அப்படிங்கிறார். கல்விஞான கலைப்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை நீங்கள் இங்கனம் இரவும் பகலும் துதியுங்கள் என்று சொல்லுகிறார். திருமூல தேவநாயனார் அவரை கங்காணின்னு சொல்றார், நம்ம எல்லாம் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார், சூப்பர்வைசர். அது போல நாவுக்கரசு பெருந்தகை மற்றொரு பாடல சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யறோங்கிறதெல்லாம் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் சொல்வார். தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றார், இதெல்லாம் நல்ல விஷயங்கள், புண்ணிய காரியங்கள். இது செஞ்சா ஒரு கணக்கு, மேல் கணக்கு. பொழுது போக்கி புறக்கணிப்பறை, பொழுதை போக்குபவர்கள், பொழுதை புறக்கணிப்பவர்கள், பொழுதை போக்கி புறக்கணிப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு தனியா கீழ்கணக்கு எழுதி வச்சிருப்பாரோ. அப்ப நம்முடைய காலம் வந்து களவுபடாத காலமா இருக்கணும், எதை வேணாலும் களவு கொடுக்கலாம், காலத்தை களவு கொடுக்க கூடாது. ஏன்னா போன நொடி நமக்கு திருப்பி கிடைக்காது. ஒரு பாட்டு படிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு சிந்தை செய்யணும்னு நினைக்கிறோம்னா போன நொடியில உள்ளதை நம்ம திருப்பி அந்த நேரத்தை நம்மளால கொண்டு வர முடியாது, போனது போனது தான். நம்ம வாழ்நாள்ல பாதி நாள் இப்படிதான் போயிருது, தூக்கத்திலேயே போயிருது, மீதி நேரம் உடம்புக்கு தேவையான சம்பாத்தியம், அப்புறம் அதை வச்சு துணி வாங்கவும் சமையலுக்கு உகந்த பொருட்களை வாங்கவும் சமைக்கவும் சாப்பிடவும் அதுலயே போயிரு. கிட்டத்தட்ட இப்ப 100 வயசுனா 70 வயசு வரைக்கும் இப்படித்தான் போகுது. 70 ஆண்டுகள் இப்படி வீணா இருக்கிற 30 ஆண்டுகளுக்குள்ள நம்ம அவரை பிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும், அவரை அடையணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அடிமையை அழப்பர் போலும் அப்படிங்கிறாரு நாவுக்கரசு பெருந்தகை. காரைக்காலமையார் சொல்றாங்க, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானேங்கிறார். அவர் எல்லாத்தையும் அறிகின்றார், நமக்கு எல்லாவற்றையும் வேறாக நின்று அறிவிக்கின்றார், அறிவாய் அறிகின்றார், நமக்கு கூடவே இருந்து அறிகின்றார். வேற எங்கேயோ இருந்தா சொல்லலாம், இத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு தப்பாலாம் எழுதி கொண்டு கொடுப்பாங்க தப்பு கணக்கு எல்லாம், ஆனா இங்க அப்படி கிடையாது. அவர் உள்ள இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோங்கிறது அவருக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அதான் ஈசன் அறியும் அப்படின்னு சொல்லியாச்சு. ராப்பகலா நின்று யார் தன்னை வழிபட்டு அன்பு செய்கின்றார்களோ அவங்கள அவர் அறிவார் அப்படின்னு சொல்றார். அடுத்து தே சுற்று அறிந்து செயலற்று இருந்திடில் ஈசன் வந்தேமிடை ஈண்டி நின்றானேன்னு சொல்றார். திருவுந்தியார் சைவ சித்தாந்தத்துல சிவஞான போதத்துக்கு முற்பட்ட நூல்கள் ரெண்டு, திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார். இந்த திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளியது. அதுல அவர் சொல்றார், நம் செயலற்று நானற்ற பின் ஈசன் தன் செயல் தான் என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. ஆக அப்படி நாம் ஏகனாகி இறைப்பணி நிற்க வேண்டும். இதுல திருவருட்பயன்ல சொன்னது மாதிரி நின் செயலை மண் செயல் அதாக மதி. நமக்கு ஒரு மாற்று கருத்துக்களே இருக்கக்கூடாது, நமக்கு உள்ள சுவாமி இருக்கிறாரு, நானே அறிவேன் இறைவனைங்கிற அப்படி நினைக்கிறவங்களுக்கு சுவாமி அகப்படவே மாட்டார். ஆனா இப்படி அவரையே ராவும் பகலும் நினைத்து கொண்டே இருப்பார்களுக்கு, அன்பு செய்து கொண்டே இருப்பார்களுக்கு அவர் தானே வந்து விடுவார் உள்ளே அப்படின்னு சொல்றார். அது போல விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை எட்டும் என் ஆறுகிறாய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனம் ஆமைங்கிறார். இடைவிடாத தியானம் இறைவனுக்கு ஒரு மஞ்சனம், அதாவது அபிஷேகம் அப்படின்னு சொல்றார். அவர் எப்படிப்பட்ட வடிவா இருக்காரு, ஜோதி வடிவா இருக்காரு, அது ரொம்ப மேன்மை மிக்க வடிவு. அவரையே நம்ம விட்டு விட்டு நினைக்கணும், விடாம தானே நினைக்கணும். சினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ, எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோன்னு அப்பர் சுவாமி கேட்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு மாணிக்கவாச சுவாமி சொல்றார். நம்ம இமைப்பொழுதும் மறக்காம இருந்ததுன்னு அவர் நம்ம மனசுல இருப்பார். ஆக அப்படி இருந்தால் அவருக்கு நிறைய பெருமையை உடையவர், தொலையா பெருமை. அந்த பெருமை உடையவரை நம்ம என்ன செய்யணுமா, விடாது நினைக்கணும். அப்படி எண்ணுவதற்கு விரும்பினா நமக்கு உயிருக்கு உயிராய் நிற்கக்கூடிய இறைவன் அத நாம அவருக்கு செய்யற அபிஷேகமா ஏற்றுக்கொள்கிறாராம். அதனால அன்பும் அபிஷேகம் பார்த்தோம், நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே தாய்மான சுவாமி கூற்றையும் நேற்று சிந்திச்சோம் அன்புடைமையில. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானம் பண்ணுங்க, இந்த தியானத்தையும் இறைவன் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவர் அன்போடு கலந்து இருக்கிறார், நம்முடைய அன்போடு இறைவன் கலந்து இருப்பதனால அவர் வந்து அதை மஞ்சனமாக ஏற்றுக்கொள்கிறார். இதற்கு அடுத்தால மறக்காம இருக்கணுங்கிறது தான் வாயிலார் நாயனாரை பத்தி பெரிய புராணத்துல சொல்லுவோம், மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரை எப்போதும் நம்ம மறக்காம நினைத்து கொண்டே இருக்கணும். அவர் வந்து அன்புங்கிற அமுத வந்து இறைவனுக்கு படைச்சாரு அப்படின்னு சொல்றார். அரவாணர்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக இங்கனம் நாம இந்த வகையில இந்த சிந்தனையை நிறுத்தி கொண்டு அடுத்து வரக்கூடிய ஒரு அதிகாரம் வந்து கல்வி. கல்விங்கிறது நம்ம இதுவரைக்கும் என்ன புரிஞ்சிட்டு இருந்தோம்னா உலகியல் கல்வி, அது உடல் சார்ந்த கல்வி. அந்த கல்வியால வாங்குற டிகிரியால பட்டங்களால நம்ம சம்பாத்தியம் பண்ணுவோம். அது இந்த உடம்புக்கு அழிஞ்சு போற உடலுக்கு அந்த கல்வி நமக்கு பயன்படுது. ஆனா அழியாத உயிர் இருக்கே அதுக்காக நாம கல்வி கற்க வேண்டும். அதுதான் இது மாதிரி ஞான கல்விகள், ஞான நூல்களை எல்லாம் கற்றல். எந்த நூலை கற்கணுமோ அந்த நூலை கற்கணும். முரணான நூல்களை எல்லாம் எடுத்து வச்சு கற்றுக்கொண்டு நாட்களை வீழ்நாளா ஆக்கக்கூடாது, வாழ்நாள வீழ்நாளா ஆக்கக்கூடாது. அப்போ நூலை எடுத்து நல்ல நூல்களை நமக்கு யாராவது வழிகாட்டுறாங்கன்னா, இப்ப திருமுறைகள் 12 இருக்கு ஓதுங்கன்னு சொன்னா சரின்னு ஓதணும். அப்புறம் நல்ல ஒரு ஆசான் கிடைக்கும், நல்ல ஆசானா கிடைக்கும். கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க அப்படிங்கிறாரு திருமலை தேவநாயனார் ஒரு இடத்துல. மற்றொரு இடத்துல குருட்டு குரு பின்னால போகாதீங்க, அதே குருடுங்கல அதுக்கு குழி தெரியாம அது விழுந்துரும், விழும்போது சேர்த்து உங்களையும் இழுத்து உள்ள தள்ளிடும் குழியில அப்படின்னு சொல்றார். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விடுமாறுன்னு சொல்றார். அதனால நல்ல குரு வேணும். அது செஞ்ச தவத்தா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினவருக்கு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரம் என்று. அப்படி ஒரு ஆச்சாரியன்ற பாடம் கேட்கும் போது அவர் வந்து அந்த நூல் கருத்தையும் தன்னோட அனுபவத்தையும் சேர்த்து சொல்லி கொடுப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அனுபவ விளக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இறைவன்கிட்ட இடைவிடாத அன்பு செலுத்தினால்தான் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்ம செய்ய முடியும் அத அப்படிங்கறதுனால கல்வியை வந்து அந்த அன்புடைமைக்கு அடுத்தால வச்சிருக்காங்க. அந்த அதிகாரத்தை ஏன் இந்த அதிகாரத்துக்கு பின்னால் இந்த அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் இதுதான். நமக்கு என்ன படிச்சிருக்கீங்கன்னா பள்ளி படிப்பு, அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு, அதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்புறம் மாத பத்திரிகைகள், நாளிதழ்கள் இதெல்லாம் படிப்போம். நிறைய பேர் எழுதின கதைகளை எல்லாம் படிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. நல்ல நூல்களை படிச்சா முக்தி கிடைக்கும். அதுல ஒண்ணு திருமுறைகள், அது போல சித்தாந்தம். வேதத்தோட சாரம்தான் திருமுறை, ஆகமத்தோட சாரம்தான் சித்தாந்தம். சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் அப்படிங்கிறது நம்ம அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு உணர்த்தின ஒரு விஷயம். அதுல அவர் அழகா நமக்கு ஒரு பாடலை தர்றாரு. ஞான நூல்தனை ஓதுதல், ஓதுவித்தல், நம்ம ஓதணும், பிரத்தியார ஓத வைக்கணும். நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நல்ல இந்த ஞான நூல் பாடல்களுக்குள்ள கருத்தை அடுத்தவங்களையும் கேட்க வைக்கணும், நாமளும் கேட்கணும். நன்றா ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், அதன் மூலமாக குற்றமற்ற பொருளை சிந்திக்க வேண்டும். இந்த ஐந்து விஷயமும் என்னதான் சிந்தித்தல், ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை. சுவாமியுடைய திருவடியில சேர்க்கக்கூடிய ஒரு ஞான அழகான எழில்னா அழகான அழகான ஞான பூஜை அப்படிங்கறத நமக்கு எடுத்து சொல்றாரு. மேற்கொண்டு அந்த பாட்டு வந்து அப்படி வருது. ஊனமில் ஊனமிலா கன்மங்கள், தபம் ஜபங்கள், தியானம், ஒன்றுக்கொன்று உயரும், இவை ஊட்டுவது போகம் ஆனமையின், அறிந்தோர் எல்லாம் வீடு எய்த, மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர். அதான் இது ஞான வேள்வி. ஞான நூல்களை ஓதுதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல்ங்கிறது ஞான வேள்வி. சரி, ஓத சொல்லியிருக்கீங்க, எதை ஓதணும் அப்படின்னு பார்த்தா பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பொருள், அவற்றின் பொது இயல்புகளை ஆச்சாரியனிடம் கேட்டு முதல்ல கொஞ்சம் கேட்கணும், அப்புறம் தானாவும் படிக்கணும், கேட்டதை வந்து வீட்டுல படிக்கணும், அது ஞான நூல் தானே ஓதுதல் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் நற்பொருளை தான் கேட்டல் அப்படிங்கிறது பதிபசு பாசங்களுடைய சிறப்பு இயல்புகளை ஞானாசிரியரிடம் கேட்கிறது. அப்படி கேட்டா அவங்க வந்து அந்த சிறப்பு இயல்புகளை எல்லாம் சொல்லிட்டு முக்தி அடைவதற்குள்ள சாதனங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க. அதனால நற்பொருளை தான் கேட்டல்னு, அதுக்கு ஒரு அந்த பொருளை கேட்டல்னு சொல்லாம நற்பொருள்னு ஒரு அடை கொடுத்திருக்கிறார். அதனால நாம் இந்த ஞான நூல்களை ஓதுவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் தேவ நாயனார் வந்து கல்வினே ஒரு அதிகாரமே வச்சுட்டார். அதுல கண்டிப்பா நாம படிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அது போல நம்முடைய அறநூல்கள், நீதி நூல்கள், அந்த நீதி இலக்கியங்கள்லையும் பாத்தீங்கன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதிங்கிற நூல். அதாவது கற்க வேண்டிய நூல்களை ஒரு நாளும் கற்காமல் இருக்கக்கூடாது, கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம், அது போல நல்ல நூல்களை படித்தவர்களை பழிக்க கூடாது. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி, நம்மகிட்ட இருக்கிற பொருளை விட உண்மையான பொருள் எதுனா கல்விதான் கொன்றை வேந்தன் சொல்லுது. கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் திருக்குறள் சொல்லுது. நல்லா படிக்கணும், அந்த நூல்களை படிச்சதோட பயன் என்னன்னா சிவபெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும். கொன்றை வேந்தன் சொல்லுது, ஓதாதார்க்கு இல்லை உணர்வோடும் ஒழுக்கமும். ஞான நூல்களை ஓதுனாதான் ஒழுக்கமும் இருக்கும், அதுக்கப்புறம் உணர்வு, நல்ல உணர்வு, மெய்யுணர்வு வரும். சரி, அதை எப்ப படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முதுமை காலத்துல படிக்கலாமான்னு பார்த்தா படிக்கலாம், ஆனா பார்வையெல்லாம் போயிரும். ஓதணும்னு நினைச்சா பல்லு போனா சொல்லு போயிரும், கண்ணுல திற விழுந்துரும். அதனால இளமையில் கல், நூல் பல கல், பேதமை அகற்று, இதெல்லாம் ஆத்திச்சூடியில அவ்வை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நூல் பல கல்லுன்னா நம்ம ஞான நூல்களை தான் படிக்கணுங்கிறத இந்த இடத்துல நம்ம மனசுல வச்சுக்கணும். ஞான நூல்களை ஏதோ வயசானாதான் படிக்கணுங்கிறதுல இளமையிலேயே படிக்கணும். நமக்கு சித்தாந்தத்துல அந்த சிவஞான போதத்தை தந்த மெய்கண்ட தேவனாய் ஞானம் பெற்றது 2 வயசுல, திருமுறையை தந்த ஞானசம்பந்த பெருமான் 3 வயசுல ஞானம் பெற்றார், கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இப்படி பல நூல்களை நமக்கு தந்த, நீதி நெறி விளக்கம் போன்ற 14 நூல்கள் அதை தந்த குமரகுருபர சுவாமிகள் 5 வயதில் ஞானம் பெற்றார். அதனால நம்ம ஏதோ வயசானாதான் படிக்கணும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. நன்றை செய்மின், இன்றை செய்மின், எப்பொழுதே செய்மின்னு மனசுல வச்சுக்கொடுணும். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அழுத்தம் திருத்தமாக, ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்குமோ அவ்வளவுக்கு அளவு நம்மளுடைய அறியாமையானது நீங்கும். இவ்வளவு விஷயம் இருந்துக்கு நம்ம இப்படி இருந்திருக்கோமே அறியாமையில அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும். தம்மின் மெலியாரை நோக்கி தமது உடமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க. நம்மளை விட கீழானவங்களை பார்த்து ஏப்பா எனக்கு இவ்வளவு இருக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கணுமா. தமிழும் கற்றாரை நோக்கி கருத்தழிக, கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நாம் என்று. நம்மளை விட படிச்சவங்களை பார்த்து இவர் இந்த அளவுக்கு படிச்சக்க நம்ம இப்படி படிக்காமலே வாழ்நாள போக்கியிருக்கோமேன்னு அந்த உணர்வு இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம் பொருள் இன்பமும் வீடும் பயக்கும், புறங்கடை நல்லிசையும் நாட்டும், உருங்கவலொன்று உற்றுழியும் கை கொடுக்கும், கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை அப்படின்னு அழகா சொல்றார். கல்விதான் மிக மிக சிறந்தது. அது வந்து அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 உறுதி பொருட்களையும் தருகிறது. அந்த உயிருக்கு கவலை வந்தால் கை கொடுக்கும், கவலை வந்த நேரத்துல கை கொடுக்குது. அதனால அந்த அணுத்தன்மையை உடைய சிற்றுயிருக்கு கல்வியை விட சிறப்பான துணை வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம படிச்சது இந்த பிறவியில படிச்சுட்டு அப்படியே மறந்து போயிடாது. இப்ப ஞான நூல்கள் இப்போ சில சமயம் நம்ம அப்பந்தான் ஞான மார்க்கத்துக்குள்ள உள்ளே வந்திருப்போம். கோயிலுக்கு போகலாமா, ஞான நூல்களை ஓதலாமா, திருவாசகம் முற்றோர் ஓதலாமானா அது புதுசு மாதிரி இல்லாம எல்லாம் நமக்கு பரிச்சயமான மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஏற்கனவே நம்ம அதுக்கு எல்லாம் படிச்சுட்டு இருந்த மாதிரியும் இதுல எல்லாம் கலந்துகிட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுக்கு என்ன காரணம்னா முற்பிறவி தொடர்ச்சி. அதைத்தான் திருவள்ளுவர் தேவ நாயனார் அழகா சொன்னாரு, ஒருமை கண் ஒருவன் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் எழுமையும் ஏமாப்புடைத்து. எடுக்கிற எல்லா பிறவிலையும் நமக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ இந்த பிறவியில சித்தாந்தம் கேட்டோம், திருமுறை கேட்டோம் அப்படின்னு நினைச்சு இந்த பிறவியோட முடிஞ்சு பெருமானா கிடையாது. இது நம்ம புத்தி தத்துவத்துல அப்படி இருக்கும், கேட்ட விஷயங்கள் பதிந்து இருக்கும். அதனால இந்த கல்விங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத நம்ம மனசுக்கு ஒரு அறிவுறுத்தி கொள்ள வேண்டும் நம்ம. ஆக இதுல என்ன சொல்றாரு முதல் பாடல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பறிந்தேன் உடல் உயிரது கூடி செறிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பறியா மிகும் கல்வி கற்றேனே அப்படின்னு சொல்றாரு. குறிப்பறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செஞ்ச வினைகளுக்கு ஈடாக இறைவன் நமக்கு உடலை தந்துள்ளார். சரி, இந்த உடலை தந்தார எல்லாருக்கும் ஒரே மாதிரி தந்திருக்காரா? கிடையாது. ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூன்று அறிவு, நான்கு அறிவு, ஐந்து அறிவு, ஆறு அறிவு, இப்படி வித்தியாசமா இருக்கு. அதுல தோற்றங்கள் பூரா வெவ்வேறு மாதிரி இருக்குது. அந்த பக்குவ நிலை வேற வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எதற்காக தரப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த உடம்ப எடுத்திருக்கோம், சுவாமி நமக்கு இந்த உடல் தந்திருக்காருன்னா என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கும் போது இந்த ஆணவத்துல இருந்து நீங்கி அருளை துணையாக கொண்டு சிவானந்தத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த சிவானந்த பேரை எய்த வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ என்ன முதல்ல குறிப்பறிந்தேன் வருதுல, அறிந்தேன்னா என்ன அறிந்தேன் அப்படின்னா, உயிர்களோடு ஒன்றாய் கலந்து செறிந்து இருக்கின்றார் இறைவன். உயிரோடு கூடி செறிப்பறிந்தேன் சொல்றார் இல்லையா, அப்படி செறிந்து இருக்கின்றார். உயிருக்கு உயிரா இருந்து என்னெல்லாம் பண்றாரு? காட்டுறாரு, கண் காட்டியும் கண்டும் கழித்தும் கழிப்பித்தும் ஒரு உபகாரியாக நம்மோடு இருக்கின்றார். அதனால தேவதேவனாகிய சிவபெருமான் நம்ம நல்ல அவர் ஒன்றா இருக்கிறத அறிந்து கொண்டோம் என்றால் நமக்கு தானே வந்து என்னோட உள்ளத்துல எழுந்தருளி இருக்கின்றார். அதனால நான் வந்து என்ன செய்ய போறேன், உவர்க்கப்படாத உயர்ந்த கல்வியை கற்றேன். அதாவது யாருக்கும் எப்போதும் வெறுப்பளிக்காத ஒரு கல்வி, விருப்பமிக்க கல்வி, அதை நான் கற்றேன். அதனால இந்த ஞான நூல்களை கற்பதற்கு இனியும் நாட்களை ஒத்தி போடாமல் இதுவரையும் பயின்று கொண்டிருந்தீர்கள் என்றால் மகிழ்ச்சி. ஆரம்ப நிலையில இருக்கக்கூடியவங்க இனி விடாதீங்க, தொடர்ந்து படிங்க. ஆக மிக அழகாக அந்த கருத்தினை நமக்கு கூறி இறைவன் மூலம்தான் நமக்கு அந்த கல்வியை கற்கவும் முடியும். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் இல்லையா, கல்வியும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஞானமும் பெருமான் மூலம்தான் நமக்கு கிடைக்கும் என்ற அப்பர் சுவாமி பாடலை இங்கே சிந்தித்துக் கொள்ளலாம். சரி, இதற்கு அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயலுள வாக்குமே அப்படிங்கிறார். கற்றறிவு காட்ட அப்பதான் நம்ம காண முடியும். கருத்தில் ஒரு கண் இருக்கு அப்படின்னு சொல்றார், அதுதான் பதிஞானம். இப்போ எண்ணெழுத்து இகழேல் ஆத்திசூடியில எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் கொன்றை வேந்தன்ல. இந்த கல்விங்கிறது ஒரு ஞான கண் மாதிரி, எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அழகா சொல்லியிருக்கார் வள்ளுவர். அதனால அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ காலம் தாழ்த்து படிக்காம காலத்திலேயே படிக்கணும். இப்ப என்ன சொல்லிட்டாரு, கருதிய காலத்து கருத்திலோ கண் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. கருத்தில் ஓர் கண் உண்டு இல்லையா, ஓர் கண், அதுதான் ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நடி. இந்த கண்ணு கிடையாது அது, அது ஞான கண். அதனால நாம் அதை மனதில் எடுத்துக்கொண்டு, அதாவது பாசஞானம், கல்வி அறிவுங்கிறது பாசஞானம். பாசஞானம் உடையவர்கள் தியானத்தில் நின்றால் அவங்களுக்கு அகக்கண்ணானது திறக்கும், அதன் மூலம் அவர்களுக்கு பதிஞானமானது கிட்டும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய புறக்கண்ணும் காணும் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். இதேதான் வள்ளுவர் பெருமானும், கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையர் கல்லாதவர். மத்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தா படிக்காதவங்களுக்கு எல்லாம் கண்ணு இருந்தா அது கண்ணே கிடையாது பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. பெரிய புராணத்துல தண்டியடிகள் அவருக்கு புறக்கண் கிடையாது, ஆனா அகக்கண் இருந்தது. அழகா அதை வச்சுட்டு தெப்பக்குளத்தை தூர்வார்னாரு திருவாரூர்ல அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால கல்வியோட மகத்துவமானது நமக்கு அழுத்தம் திருத்தமாக உணர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த புறத்துல இருக்கிறது ஊனக்கண்ணுங்கிறத நம்ம மனசுல, அதே மாதிரி சுவாமி அதாவது நம்ம ஒன்பதாம் சூத்திரத்துல பார்த்தோம், ஊனக்கண் பாசம் உணராப்பதின்னு. பதினோராம் சூத்திரத்திலையும் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல், காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கலல் செலுமி அப்படின்னு அழகா. அதனால சுவாமி தான் நமக்கு காட்டுகிறார். இப்ப அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம், இவரே சொல்றார் திருமூல தேவ நாயனார். முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம்னு சொல்றார். அதை நம்ம அப்படி பார்க்கணும். அப்படித்தான் இவர் பார்த்தார். யார், அப்பர் சுவாமி. தேடி கண்டு கொண்டேன், என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் சொல்லுவார். அப்போ பாசஞானத்தால இறைவனை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. பதிஞானம் என அந்த சிவஞான கல்வி, அதுதான் பதிஞானம். அழகாக நமக்கு கண்ணுக்கு காட்டும் அறிவாய் அவர் இருக்கின்றார் என்று நமக்கு அதுல நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு அருமையான பாடல், நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குண்டல் இன்றி தொழுமின் தொழுதபின் மற்றொன்றின்றி மணி விளக்காமே அப்படின்ட்டு. இப்போ இந்த உடம்பு நிலையற்றது, உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. அப்போ இந்த உடம்புக்குள்ள உயிர் நிலையாக இருக்கின்ற அந்த காலத்துல இந்த நிலைத்த கல்வியை நியமமாக கற்க வேண்டும். நிற்கின்ற போதேனா என்ன அர்த்தம்னா, இந்த உயிர் உடம்புல நிற்கிற காலத்துல, அது என்ன நிற்கிற காரணம்னா பிராரத்த நுகர்ச்சிக்காக. நமக்கு வினை வந்து மூணுன்னு சொல்லியிருக்கோம், செய்யும் போது ஆகாமியம் சைவ சித்தாந்தம் சொல்லுது, அப்புறம் செஞ்சதெல்லாம் அங்க போய் ஒரு சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கும், அது சஞ்சிதம். அதுல இருந்து ஒவ்வொரு பிறவிக்கும் முகந்து கொடுத்திருப்பாரு, அது பிராரத்தம். அப்ப இந்த பிராரத்த நிகழ்ச்சிக்காக இந்த உடல் எடுத்திருக்கோம். இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் இருக்கும் போது அதுலயும் கருவிகரணங்கள் நமக்கு செயல்படணும், கண்ணு தெரியணும், வாய் பேச வரணும், அந்த மனம் புத்தி சித்தம் அதெல்லாம் அந்த அந்த கரணங்கள்லாம் நமக்கு துணையா இருக்கணும். அதனால அந்த மாதிரி நேரத்துல நிற்கின்ற போதே நிலையுடையான் இறைவன் வந்து நித்திய பொருள், அதனால அழியாத தன்மை வாய்ந்தவர். அதனால அவருடைய திருவடிகளை பற்றி நமக்கு அறிவிக்கக்கூடிய நூல்கள் அதான் கற்கின்ற செய்வின். நிலையுடையான் கலல் கற்கின்ற செய்வன் அவருடைய திருவடிகளை பற்றி நமக்கு அறிவிக்கக்கூடிய நூல்களை பயிலுங்கள் அப்படின்னு அழகா சொல்றாங்க. அப்படி படித்தால் கழிந்தரும் பாவங்கள், நீங்க இங்கே அந்த மாதிரி நூல்கள் எல்லாம் படிக்க படிக்க பாவம் நீங்கும். இப்ப திருமுறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அந்த பதிக பயன் சொல்லியிருப்பாங்க, நீங்க இதை படிச்சீங்கன்னா அந்த மாதிரி பாவம் பறையுமே வினை நீங்குமே அப்படி சொல்லிட்டே வருவாங்க. அதனால அது வந்து நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொண்டு படிக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு, சொற்குன்றல் இன்றி தொழுமின். படிக்கும் போது சொற்களை கரெக்டா எப்படி பதம் பிரிச்சு படிக்கணுமோ அப்படி படிக்கணும், எப்படி உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்கணும். சிலர் வந்து அந்த உச்சரிப்புல வந்து புரியல் நெடில கொஞ்சம் கவன குறைவா இருப்பாங்க. உதாரணமாக நவக்கோள்கள், அவற்றால் வரக்கூடிய துன்பத்தை நீக்கும் பொருட்டு நமக்கு அழகாக ஞான சம்பந்த பெருமான் கோளறு பதிகம் என்று ஒரு பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார். வேயிரு தோழி பங்கன் என்ற பதிகம் பலர் இன்றும் நான் பார்க்கிறேன் கோளாறு பதிகம் தான் சொல்றாங்க, அதையே கோளாறாக சொல்கிறார்கள். கோள் அறு, கோள்களால் வரக்கூடிய துன்பத்தை அறுக்கக்கூடிய பதிகம், அவ்வளவு சக்தி வாய்ந்த பதிகம் அது அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. அதனால சொற்கள்ல சிதைவு இருக்கக்கூடாது, வாசிச்சுட்டு போகும்போது வார்த்தைகளை விட்டுட்டு போகக்கூடாது, விடாம வலுவில்லாம சொல்லணும். ஏன்னா அன்றே நம்ம பார்த்தோம் பட்டினத்தடிகள் பாடியிருக்காரு நமக்கு, சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோஷம் அப்படின்னு. அந்த ஒழுங்கா சொல்லலைன்னா அதனால நமக்கு நிச்சயமாக குற்றம், அந்த குற்றத்துக்குள்ள தண்டனை. அப்படி யாரெல்லாம் தப்பு தப்பா உச்சரிச்சாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். நாரதருடைய தவறான உச்சரிப்புனால வேள்வியில இருந்து ஆடு வந்ததும் கும்பகர்ணன் நித்தியத்துவம் கேட்கறதுக்கு பல்லு நித்திரைத்துவம்னு கேட்டு விடாம தூங்கிக்கிட்டு இருந்தது. அதனால நாம் வந்து கவனமாக உச்சரி இறைவனுக்கோட துதியை பாடும்போது அந்த எழுத்துக்களை ஒழுங்கா உச்சரிக்கணும் அப்படிங்கறத நமக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு விளக்கு அப்படின்னா அதுக்கு வந்து விளக்கு எண்ணெய் திரி, அதான் அந்த அகல் வேணும், எண்ணெய் வேணும், திரி வேணும், தீப்பெட்டி வேணும். ஆனா நம்ம இது பிழை இல்லாமல் இப்படி பாடி இறைவனை வழிபட்டால் அது வந்து வேற மற்றொன்றில்லாத வேற எதுவுமே இந்த மாதிரி பொருட்கள் எதுவும் தேவைப்படாத இயற்கையாக பிரகாசிக்கக்கூடிய ரத்தன தீபமாக அது இருக்கிறது. அதாவது ஒப்பில்லாத விளக்கு அது. மற்ற விளக்கெல்லாம் கழுவணும், கழுவ முடியல, வயசாயிட்டு திருச்சு போடணும், எண்ணெய் வாங்கணும், எண்ணெய் வாங்கி கொடுக்க கூட சிலருக்கு ஒத்தாசைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க வயது முதிர்ந்த காலத்துல. அப்படிலாம் இருந்தா யாரும் வருந்த வேண்டாம். இப்படி பாடினால் இது விளக்கு வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், திரி வேண்டாம், தீப்பெட்டி வேண்டாம், அழகான ஒரு ரத்ன தீபத்தை ஏற்றி இறைவனை வழிபடலாம். எப்படி, சொற்குன்றலின்றி துதித்தால், அதான் தொழுமின், தொழுத பின் மற்றொன்றின்றி மற்றொன்றில்லாத மணி விளக்காமின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்கார். இந்த பிராரத்த நுகர்ச்சிக்கு இருந்த இந்த உடல் வந்து நீங்கிறதுக்கு முன்பாக இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் நிற்கின்ற போதே அதிலே கருவிகரணங்கள்லாம் செயல்பாட்டுல இருக்கும் போதே நாம என்ன செஞ்சிடணும், அனாதி நித்தியனாகிய சிவபெருமான் திருவடியை பற்றிய திருவடி ஞானத்தை வழங்கக்கூடிய நூல்களை எல்லாம் பயில வேண்டும். அப்படி சிவஞான பயிற்சி உடையவர்களுக்கு ஆகாமிய சஞ்சித வினைகளும் இல்லாம போயிடும். அதான் கழிந்தரும் பாவங்கள். ஆகாமையும் இல்ல சஞ்சிதமும் இல்லைன்னா அப்புறம் எங்கிட்ட இருந்து பாவம் வரும், வினையே இல்லைன்னா பாவமே இருக்காது. அதனால ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதனால நாம் வந்து தெளிவாக உச்சரித்து இறைவனுடைய புகழை பாடி நம் வினையெல்லாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மை நோக்கி தூங்காதார் மனத்திருளை வாங்காதானே, நற்பான்மை அறியாத நாயினேனை நன்னறிக்கையை செல்லும் வண்ணம் நல்கினானே, பற்பாவும் வாயார பாடியாடி பணிந்தெழுந்து குறைந்தடைந்தார் பாவம் போக்க, கிற்பானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலரேன்னு அப்பர் சுவாமி நமக்கு இந்த கருத்தை அழகா பதிவு பண்ணி கொடுத்திருக்கிறார். அப்ப உடம்புல உயிர் இருக்கும் பொழுது நிலையான இறைவனை பற்றி அறியக்கூடிய பதிஞானத்தை பெற வேண்டும். அதனால் இருளாகிய பாவம் நீங்கும். அதனால் ஒளி, அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். இந்த திருவடி கல்விதான் நமக்கு கல்வி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக மனதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அது வந்து நம்முடைய வினை மாசை அறுக்கின்றது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும்.